Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51-58 வரை. இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லோரையும் பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் தேசத்தை கடந்து கடல் கடந்து பல இடங்களிலே அமர்ந்து இந்த இறை வார்த்தையை நம்ம ஒரே புள்ளியில் தியானித்து கொண்டிருப்பது கடவுளுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவருடைய இல்லத்திற்கு நம்ம போக முடியாது இருந்தாலும், ஃபாதர் துவக்கு உரையிலே சொன்னது போல, இந்த நற்கருணையினுடைய அபிஷேகமான விழா திருவுடல் திருரத்த பெருவிழாவில் கூட அவருடைய அந்த திருவுடலை உட்கொள்ள முடியாத ஒரு கடினத்திலே நீங்கள் கடினமான சூழலில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், கடவுள் கண்டிப்பாக உங்களை சந்திக்காமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் ஆண்டவருடைய தளத்தில் இருந்தீங்கன்னா அதை அநேகம் பேர் சாட்சியமாக பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். வார்த்தையான தேவனும் நற்கருணை நாதரும் வேறு வேறு அல்ல, மாறாக இருவரும் ஒருவரே. அதனால தான் இந்த நாட்களில் நம்ம பார்த்திங்கன்னா இத்தனை வருடங்களாக நற்கருணையை நம்ம நல்லா ஆண்டவருடைய இல்லத்தில் வந்து பெருமையோடு அதை உட்கொண்டு மகிழ்ந்தோம், ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்கினோம். ஆனால் நிறைய நேரம் வார்த்தையை விட்டுட்டோம். அதனால தான் இன்னமும் என்னவோ ஆண்டவர் வார்த்தையினுடைய ஆழத்தை காட்டுவதற்காக இந்த நாட்களை அடைச்சி வச்சிருக்கிறார். நீ நற்கருணையை வந்து இந்த நாட்களில் உனக்கு பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் வார்த்தையை பார்க்காம இருந்தில்ல, இப்போ வார்த்தையை பாரு அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ தெரியல. உங்களுக்கு என்ன சத்தம் கேட்குதோ அது எனக்கு தெரியாது. எனக்கு கேட்குற சத்தத்தை நான் சொல்கிறேன். அதுக்காக நற்கருணை வேண்டான்னு சொல்லலை. இன்றைக்கி ஒரு அபிஷேகமான விழா, ஆசீர்வாதமான விழா. ஆண்டவருடைய வார்த்தை இதோ இந்த பைபிளில் பல இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள், அந்த உணவை குறித்து ஆண்டவரே தன்னுடைய உணவை குறித்து பேசுகிற அந்த வார்த்தைகள் யோவான் 6:41 சொல்கிறது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ போகிறாம்போக்கில் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாமா, ஏதோ நமக்கு கிடைத்த விளக்கத்தை கொடுக்கலாமான்னா இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரா உணவு அப்படிங்கிறது வந்து எல்லா நற்செய்தியாளர்களும் அடையாளம் போட்டு காட்டுகிற ஒரு தளம். ஆகவே இந்த ஆண்டவர் சொன்ன விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே அப்படின்னு சொன்ன உடனே யூதர்கள் முணுமுணுத்தார்கள். யூதர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கும் நிறைய பேர் முணுமுணுக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஒரு தலைவர் ஒருத்தர் ஏதோ ஒரு இதில் பேசுகிறாரு, அவருடைய வீடியோ வந்துச்சு, அவர் நற்கரனை எடுத்து காட்டி சொல்கிறாரு, இதை போய் கடவுளோட உடல்னு சொல்கிறாங்க, அதையும் வாங்கி திங்கிறாங்க, இது ரத்தங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை அவர் கேவலப்படுத்துகிறாரு. அறியாமையின் இருளில் இருக்கிற மக்கள் பேசலாம், கடவுள் உடனே வந்து கண்ணெல்லாம் பிடுங்க மாட்டார், அவங்களுக்கு டைம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு நேரம் கொடுக்குறாரு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இயேசுசாமி யூதர்களுக்கு அவர் சொன்னப்போ அவர்கள் அப்படி தான் முணுமுணுத்தார்கள். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், இப்படி தான் ஆரம்பிக்குது, இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது. ஏன்னா அவங்க இருக்கிற அங்கே இருக்கிறவங்க யூதர்கள் தான், மற்றவங்களாக இருந்தாங்க, ஆனால் யூதர்களுக்கு தான் இந்த செய்தி அழுத்தமாக வைக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையினுடைய தளங்கள் வேறாக இருந்தது, அது வந்து சிதைக்கப்பட்டுருச்சு. பல பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நல்லவர்களாக இருந்தாங்க, நல்லவர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனால் நாளடைவில் அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுடுச்சு. எல்லாமே சில பேர் உள்ளே பூந்து, நம்ம ஒரு கதை ஒன்று சொல்லுவோம்ல, பூனையை பிடிச்சி கட்டுறா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூனை குறுக்க வந்துச்சான் பிடிச்சி கட்டுறாங்க, அது ஆரம்பித்தது பூனை செத்து போயும், பல வருஷம் குருவும் செத்து போயிட்டார், அடுத்த குரு எல்லாம் பல வருடங்கள் கடந்து அவன் சொல்கிறான் பூனை கட்டாமல் பூஜையை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. பாருங்கள், அது சாஸ்திரமாக மாறி போகிறது, அதுக்கு சொல்ல வரோம். இப்போது அந்த சட்டங்கள் கூட அவர்களுக்கு மனிதனை உயர்த்தக்கூடிய சட்டங்களாக இல்லாமல் சாஸ்திரங்களாக மாறிப்போனது, இதெல்லாம் செஞ்சே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஆண்டவர் அவைகளை சாடுகிறார். ஆண்டவர் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டார். அப்போ அந்த யூதர்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அப்போ எல்லாமே பரிணாமம் எடுத்து கொண்டு இருக்கிற வேளையில் இந்த பாஸ்காவினுடைய அடையாளமும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்துக்குள்ளே வருதுங்கிறத இயேசுசாமி உணர்த்த விரும்புகிறார். அது வரைக்கும் இருந்த விஷயம் வேறப்பா, அந்த உடன்படிக்கையினுடைய அந்த நிலை இன்னும் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வருது. இப்போ செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப் ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, கேட்கும் அப்டேட் பண்ணு அப்படின்னும். அப்டேட் பண்ணணுன்னா என்ன செய்யும், உடனே போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் கொடுக்கணும், அதுக்கு அதை அப்டேட் பண்ணால் தான் அந்த வெர்ஷன் ஓப்பன் ஆகும். அதே போல் தான் கடவுளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தார். ஃபைனல் கல்மினேஷன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இயேசுசாமி உயர்ந்த ஒரு அடையாளமாக வந்து நிற்கிற போது அதை அறிய முடியாமல் அவங்க கண்கள் மூடப்பட்டு கிடந்தது. அவங்க வெறும் அந்த சட்டங்களை சட்டங்களாகவே செய்துட்டு வராங்க. ஆண்டவர் ஏற்று மாற்றுறார், அதுதான் சொல்கிறார், நான் சட்டத்தை அழிக்க வரலப்பா, நிறைவேற்ற வந்தேன், ஐ ஹவ் கம் டு ஃபுல்ஃபில் த லா. தேவப்பிள்ளைகளை இன்றைக்கி இந்த விழா வந்து ரொம்ப ஒரு அருமையான விழா, ஆண்டவருடைய விழா. நிறைய கோட்டேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நானே வாழ்வு தரும் உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார், என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் அப்படி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. கான்செப்டுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். இந்த உணவு ஏன் இயேசு சாமி இந்த உணவை வைக்கிறார், திடீர்னு அவர் நான் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன், அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறார் அப்படின்னு. அப்போ பர்ஃபெக்ஷன்லாம் முன்னாடி ஏதோ ஒன்று இருந்தது. அப்போ இயேசு சாமி அந்த பாஸ்காங்கிற விருந்தை பயன்படுத்துகிறார். பாஸ்கா, பாஸ்காவினுடைய அடையாளத்தை நீங்கள் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னாக்க பாஸ்கா எப்படி கொண்டாடப்பட்டது தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த புளிப்பற்ற அப்ப விழாவினுடைய அடையாளம் நற்செய்தியில் அவங்க பாஸ்கா விழா கொண்டாட, ரா உணவு கொண்டாட வரும்போது மத்தைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அந்த பாஸ்கா விழாவை ஏற்பாடு செய்கிற போது நடந்த சம்பாஷணையை பார்க்குறோம். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, அந்த வார்த்தைகளை பாருங்கள், புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில், புளிப்பற்ற அப்ப விழாவின் அப்போ புளிப்பற்ற அப்ப விழா அந்த விழாவுக்கு பேர். அந்த முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை, நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். அப்போ இடம் ஏற்பாடு செய்யணும். இப்போ பாஸ்கா விழா கொண்டாடுறது எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கிற வெளி ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே எருசலேமுக்குள்ளே உள்ளே வருவாங்க. அந்த தலைச்சம்பிள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும், வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் வந்து இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடணும். அப்போ எங்கே கொண்டாடணும், வீட்டில் உட்காந்து கொண்டாடக்கூடாது, எல்லாம் எருசலேமுக்குள்ளே வரணும். அப்போ அவங்க வந்து ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வாங்க, அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிற சொல்கிறாரு, இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது. இதெல்லாம் பாருங்கள், அவர் பாஸ்கா விழாவில் இடம் வேணும்பான்னு கேட்க வேண்டியது தானே. அப்போ இந்த அடிக்கோடிட வேண்டிய விஷயங்கள், என் நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என்று சொல்லுங்கள். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கங்க, அந்த எருசலேமில் இருக்கிற வீடுகளை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, பார்ட்டிஷன் பண்ணி பாஸ்கா விருந்து கொண்டாட எல்லாத்துக்கும் வாடகைக்கு விடுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும். பாஸ்கா வருஷம் வருஷம் வரும்போது அந்த ஊரே நிரம்பி நிற்கும். அப்போ வீடுகள் எல்லாம் இடம் கிடைக்காமல் எல்லோரும் தவிப்பாங்க. அப்போது இவங்க என்ன செய்வாங்க, திண்ணையை ஒரு அடைப்பு, ரூமை ஒரு அடை, அப்படி ஹால் ஒரு அடை அப்படின்னு எல்லாத்தையும் அடைச்சி அதெல்லாம் வந்து லாட்ஜ் மாதிரி ஆக்கி பாஸ்கா விருந்து கொண்டாடுறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்து தருவாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்க போகும்போது இவங்க காசு கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே வெட்டப்படுகிற ஆட்டினுடைய தோள்கள் எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. லெஃப்ட் ஓவர் மீதி இருக்கிறதெல்லாம் பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த வீட்டு ஆட்களுக்கு லாபம், அதனால் இப்படி செய்வாங்க. அப்படி தான் ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு சாமி அரேஞ்ச் பண்ண சொல்கிறார். அந்த பாஸ்கா விழாவினுடைய அடையாளத்துக்குள்ளே போகிறோம். இப்போது அந்த அடையாளத்துக்குள்ளே போகிறப்போ எப்படி கொண்டாட சொல்லி கடவுள் சொல்கிறார். நம்முடைய பழைய ஏற்பாட்டு நூல்களை நீங்கள் போய் பார்க்குற போது, அந்த விடுதலை பயண நூல்களை எல்லாம் பார்க்குற போது, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை, நீ பாஸ்கா எப்படி கொண்டாடணும்னா, ஏன்னா அவங்க ஓடுறாங்க, எகிப்திலிருந்து தப்பிச்சு ஓடும்போது அங்கே என்ன நடந்துச்சோ அதை தான் அவங்க பாஸ்காவாக கொண்டாடுறாங்க. அப்போ பாஸ்கா கொண்டாடும் போது உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடலாம் நேரம் இல்லை. அவங்க நின்றுக்கிட்டு கையில் குச்சி வச்சுக்கிட்டு காலில் செருப்பு போட்டுக்கிட்டு வேக வேகமாக சாப்பிடணும். அதில் மீதியெல்லாம் வைக்கக்கூடாது, எல்லோரும் சாப்பிட்டுறணும். இந்த பழக்கத்தை தான் அவங்க பாஸ்காவாக நினைவு நாளாக கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இதைத்தான் இயேசு சாமி ஒரு யூதராயிருந்து கொண்டாட அவருக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறார். இந்த பாஸ்காவை கொண்டாடத்தான் இயேசு சாமி ரெடி ஆகிறாரு. ஆனால் அவர் அப்படி செய்யலை, வேறு மாதிரி செய்கிறார். எப்படி செய்தார் உங்களுக்கு எனக்கு தெரியும். அப்பத்தை எடுத்து வான் உயர்த்தி, அதைத்தான் நம்ம நடுப்பூசைன்னு சொல்கிற அந்த அப்பத்தை வசீகரிக்கிற அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து, பார்த்தீங்களா, வான் உயர்த்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது என்ன சொல்கிறாரு, இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உணவு, இது ரா உணவுன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். அப்போ பாஸ்காவினுடைய அடையாளத்தை இயேசு சாமி அப்படியே மாத்துறாரு, பார்த்தீங்களா, இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது, என் சதையை உண்ணணும் சதையை உண்ணணும்னு சொன்னார். அந்த சதைங்கிறது எந்த அடையாளமாக கொடுக்கப்பட போது தெரியல. அதை கேட்ட சீடர்களெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டான். நாங்கள் என்ன காட்டு முராண்டியா உன் உடம்பை பிச்சு திங்கிறதுக்கு, லிட்ரலாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே புரிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் இயேசு சாமி அதை வேறையாக காட்டுறார். அப்போ அந்த அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய உடலாக அவர் மாற்றி கொடுக்குறாரு. அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அது சொல்கிறாரு. ஐ கேன் மேக் திஸ் எவ்ரி திங் டு ஹேப்பன், எல்லாமே என்னால் முடியும். ஒரு கன்னிப்பெண் கர்ப்பமாக்க ஆவியானவருடைய கிருபையானால் முடியும் அப்படின்னா இதை செய்ய முடியாதா கடவுளால்? அவர் என்ன செய்கிறாரு, மனிதன் மீது எவ்வளோ இரக்கத்தோடு இருக்கிறார். ஒரு சதையை எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இதுதான் என்னுடைய சதைன்னு சொல்லலாம். அவருக்கு தெரியும் இவன் தொடர்ந்து இதை செய்யணும், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நினைவாக செய்யினா எத்தனை நாளைக்கு ஒருக்க செய்கிறது, மாதத்தில் ஒரு தடவை செய் அப்படி சொன்னாரா, இல்லை வருஷத்தில் ஒரு தடவை செய் சொன்னாரா? இல்லையே, நினைவாய் செய்யுங்கள்னா அது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நம்மளோட பேசுது. இன்றைக்கு நினைவாக செய், இன்றைக்கு நினைவாக செய், இன்றைக்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த பலி பூசை திருப்பலி அப்படின்னு சொன்னாலே இந்த பலியில் வரக்கூடிய இந்த நற்கருணை அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகிறது. இட்ஸ் அ கமாண்ட் ஃபார் த ப்ரீஸ். ஒவ்வொரு குருவானவருக்கும் இது ஒரு கட்டளை. என்னென்னா, டெய்லி மாஸ் நாங்கள் வைக்கணும், டெய்லி மாஸ் நாங்கள் வைத்து ஆண்டவருடைய பலியை ஒப்பு கொடுக்கணும், ஆள் இருந்தாலும் இல்லாட்டினாலும். நாங்களாம் நான் பைபிள் கமிஷனில் இருந்தேன், அப்போ எனக்கு மக்கள் இல்லை, அப்போ நான் என்ன செய்யணும், தனியாக போய் தனி திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றணும். அது பலி, அந்த பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கப்பட வேண்டும். உலகெங்கிலும் கோடிக்கணக்கான பலிகள் இதே போல ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த பலியில் கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னென்னா, கல்வாரி மலையினுடைய அந்த அபிஷேகம். இப்போ நற்கருணையில் எடுத்து வைக்கிறோமே நற்கருணை ஆண்டவர், அதில் பார்க்குற அந்த அடையாளம் என்ன, நம்ம வெறும் அப்பம் இல்லை, கல்வாரி மலையில் அவர் எப்படி கடந்தார் அதைத்தான் பார்க்குறோம். அந்த உணவு நமக்கு கொடுக்குற அடையாளம் அதுதான். கல்வாரி மலையில் எப்படி இருந்தார், சிலுவையில் நம்ம பார்க்குறோமே அவர் அறையப்பட்டு, அதுதான் பார்க்குறோம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் மென்டல் ஆகிடுவோம் நம்ம. சில பேர் வீடுகளெல்லாம் சிலுவை வைக்க விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அதை அவங்க பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு வலி வந்துடும், ரத்தம் சிந்துற மாதிரி அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும். அதனால தான் சில பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். நான் உடனே ஆல்படிசாமி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிடக்கூடாது. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக சிலுவை இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த பலியினுடைய அந்த நற்கருணையினுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ரா உணவு அப்படின்னு சொல்கிற போது, அது கல்வாரி மலையினுடைய அந்த முன் தயாரிப்பு, முன் அடையாளம் தான். கல்வாரி மலையை நீ பார்த்துட்டே இருக்க முடியாது, ஆனால் இதை நீ பார்க்க முடியும். அதனால தான் கடவுள் என்ன செய்தார், இந்த உணவுக்குள்ளே கொண்டு போய் இந்த கான்செப்டை வச்சார். இயேசு சாமி மலையில் பேசினார், மடுவில் பேசினார், கடலில் நின்று பேசினார், கப்பலில் நின்று பேசினார். அவருக்கு தெரியும் இந்த பயல்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஆனால் என்னத்தை மறக்க மாட்டாங்க, சாப்பாடை மட்டும் மறக்க மாட்டாங்க. சாவர வரைக்கும், இந்த வயிறு மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் சாப்பாடுன்ற ஒன்று நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த செய்தியை சொல்ல நீங்கள் போகும்போது எப்படி போவீங்க, கை வசிட்டு போவீங்களா, கையில் சாக்லேட்டோ ஒரு கேக்கோ, குழந்தை பிறந்திருக்கு. அப்போ குழந்தை பிறந்தப்போ நம்ம ஒரு இனிப்பு கொடுத்தோ ஒரு உணவு கொடுத்தோ தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை கொண்டாடுறோம். அந்த குழந்தைக்கு பேப்டிசம் வைக்கும் போது சாப்பாடு, சிறப்பு விருந்து, வெளியே அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய சிறப்பு விருந்தை பயன்படுத்துவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ முதல் சிறப்பு விருந்து பிரியாணி மட்டும்தான். அது சிக்கனு மட்டனு எதையாவது கொன்று அது உள்ளே போட்டால் அதுதான் ஸ்பெஷல். உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ யார் கண்டா, வந்து பார்த்தா தான் தெரியும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்களேன், அதான் நிறையா போடுறீங்களே, உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு. எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அதை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யார் என்ன எழுதுறீங்க அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, பிறப்பில் ஆரம்பிக்கிற சாப்பாடு அப்படியே போகுது பாருங்கள். போய் குருப்பட்டம் கொடுக்கறது கூட சாப்பாடு போடணும். குருப்பட்டத்தில் சாப்பாடு சரியில்லைன்னா அவன் சாமி கூட பார்க்க மாட்டான், கண்ணாமலான்னு திட்டி விட்டு போயிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு சாவில் கூட சாப்பாடுங்க, கொண்டு போய் புதைச்சிட்டு ஆள் போயிட்டாரு, அழுது எல்லாம் தீர்த்தாச்சு, போய் புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கு பார்த்தோன்னே சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க, விளக்கு பார்த்துட்டு சோத்தில் கையை வச்சுட்டின்னா மூணு நாள் அந்த வீட்டை விட்டுன்னு வெளியில் போகப்படாது. அதனாலேயே நிறைய சொந்தக்காரங்க கல்றையிலேருந்து செவுதை தாண்டி குடித்து அப்படியே ஓடி போயிடுவாங்க, இங்கே வீட்டுக்கு வர மாட்டான், ஏன்னா விளக்கு பார்த்துட்டா அவன் வீட்டில் தங்கணும். தேவ பிள்ளைகளே, அப்படியா ஒரு கட்டளை பாருங்கள், அதே இது 16ஆம் நாள் 30ஆம் நாள் அந்த இறப்பினுடைய நாளை வச்சு அங்கே கறி விருந்து போட்டு தாங்க முடிக்கணும். நீ கறி விருந்து போடலை, செத்து போனவங்க கூட எந்திரிச்சு வந்து சண்டை போடுவான், ஏண்டா எனக்காக இது கூட செய்ய முடியலையா. அதை துக்க நிவர்த்தி பாருங்களேன், அதுக்கு பேரே இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க. 30 நாள் போதும்டா, அழுதது போதும், வா இனிமேல் நார்மலாக இருப்போம். அப்போ துக்கத்தை நிவர்த்தி பண்ணும்போது அது மட்டன் பிரியாணியோடு தான் முடியணும், இல்லாட்டினா நல்லா இருக்காது. பாருங்கள், எதை நான் சொல்ல வரேன்னா, உணவு தமிழ் கலாச்சாரத்தில் உணவுங்கிறது அப்படியே பின்னி பிணைஞ்சு கிடக்கிற ஒரு அற்புதம். தமிழ் கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் ஒரு சார்பில் ஒன்று இருந்த ஒரு அடையாளம்லாம் நிறைய காட்டுறாங்க. அதில் இந்த உணவு, இப்போ இயேசு சாமி அடிக்கடி போய் விருந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அப்போனா அவங்க அடிக்கடி விருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இயேசுவை கூப்பிட்டவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க. யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படி, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, சும்மா நம்மளை மாதிரிலாம் ஸ்பூன்லாம் வச்சுக்கி சாப்பிட்றது இல்லைங்க, நல்லா சாஞ்சி கீழே உட்காந்து நல்லா கையை முட்டு கொடுத்துக்கிட்டு வகையாக சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்க, எல்லோரும் திராட்சை ரசம் தீந்து போச்சு, இந்த கதையை உங்களுக்கு தெரியும் இல்லையா, சம்பவம் இயேசு சாமி திராட்சை ரசத்தை தண்ணீரை மாற்றினார். அப்போ அது வந்து காணா ஒரு திருமணம், யோவான் செய்தி 2வது அதிகாரத்தில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு நாள் நடந்தது, இல்லை இல்லை, திருவிழானாலும் அங்கே 7 நாள், கல்யாண நாளும் 7 நாள், கருமாதி நாளும் 7 நாள். கல்யாணம் ஒரு சாம்பிள் இருக்குது, அங்கே 7 நாள் உட்காந்து சாப்பிட்டப்போ தான் அந்த கானாவூரில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. லாசர் இறந்து போனார் பார்த்தீங்களா, இயேசு 4வது நாள் வராரு, அப்பையும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு சொந்தக்காரங்களாம் உட்காந்துருக்கான் வீட்டில். அப்போனா என்ன, கருமாதி நாளும் 7 நாள், பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், யோவான் அச்சதியில் அந்த லாசருடைய இறப்பினுடைய காட்சிகள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இருந்த ஒரு கலாச்சாரத்தில் இந்த இயேசு வந்தார். அவருக்கு அதனால் இந்த உணவின் மீது இருந்த ஒரு அழுத்தம் என்னன்னு தெரியும். உணவு மீது ஒரு பேராசை இல்லை, அவர் பேருண்டிக்காரன் இல்லை, அந்த உணவின் அழுத்தம், உணவுங்கிறது ஒரு அற்புதம், அதை உணர்ந்திருந்தார். அதைத்தான் என்ன செய்கிறாரு, மாற்றி கொடுக்க விரும்பினார். தெய்வ பிள்ளைகளே, அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எக்ஸாக்டாக பூசை எப்படி வைங்க, ரவுண்டாக அப்பம் வெட்டுங்க அப்படிலாம் சொல்லலை. பட் அவர் அந்த கான்செப்டை மாற்றுறார். அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல்னு சொல்லிட்டார். அந்த அப்பம் எப்படி இருக்கணும் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அதில் வைக்கப்பட்டாயிடுச்சு. அவர் என்ன, அவர் என்னவாக அதை மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உணவினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆண்டவர் தன்னை உணவாக படைக்கிறார். அதைத்தான் பாருங்கள் இந்த நற்கருணையை, அதனால தான் கத்தோலிக்க தெரிஞ்ச ஒவ்வொரு நாளும் இதை கொண்டாடுறோம். வார்த்தை, ஒரு திருப்பலியில் ரெண்டே காரியம் நடக்குதுங்க, வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு. பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை உடைக்காமல் நீ நற்கருணைக்குள்ளே போனாலும் தப்பு தான், நற்கருணைக்குள்ளே போகாமல் வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு போனாலும் தப்பு தான். இன்றைக்கி நிறைய சபைகளில் இந்த நற்கருணை எடுத்துட்டாங்க, வார்த்தை மட்டும் கிடக்குது. இட் இஸ் ஆஃப் டன், அவ்வளோதான், இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. ஆகவே தான் சொல்லுகிறோம் இந்த நற்கருணை என்கிற அபிஷேகம் ஆசீர்வாதமானது. நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த நற்கருணையினுடைய ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், அதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். சீடர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. சீடர்கள் யார் யார் கூட இருந்தாங்க, யோவான் இருந்தார், அவர் தான் சொல்லியிருக்கிறாரு நற்செய்தியில். ஆனால் நான் பவுலடியாரை தான் எப்போதுமே இந்த நற்கருணைக்கு ஒரு ஆழமான அடையாளமாக நான் எடுக்கிறேன். ஏன்னா பவுலடியார் வந்து ஆண்டவருக்கு எதிராக நின்னவர். அவர் தமஸ்கு நோக்கி போகிற போது கடவுளை அறிந்து கொண்டார், அவர் இயேசுவால் தொடப்பட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறார், இயேசுவோட ரா உணவில் இல்லை, அவர் சொல்கிறார், நான் எவன்ட்டையும் கேட்கலப்பா அப்படிங்கிறார். நான் யார்ட்டையும் கேட்கல, ஏன் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:23 எடுத்து வாசிச்சு பாருங்க. அழகாக ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ, சீடர்களிடமிருந்து, திருத்தூதர்களிடமிருந்து, ராயப்பரிடமிருந்து இல்லை, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், தனியாக பார்க்கும்போது இதை சொல்லியிருக்கிறார். பாருங்கள், எம்மாவோஸ்க்கு அவங்க போகிற போது அப்போ கூட அவங்களுடைய கண்கள் எப்போ திறக்கப்பட்டுச்சு, அப்போ முடைக்கிற போது. தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த திருவுடல் திருரத்தத்தினுடைய அடையாளம் பல இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அதை நான் பவுலடியாருடைய வார்த்தையில் தான் உறுதி செய்கிறேன். இன்னும் அழுத்தமாக அவர் சொல்கிறாரு, நான் எதை பெற்றுக்கொண்டோனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன், அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறாரு. இவர் கூட இல்லை, இயேசு சாமி அதை அப்படியே சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நான் செய்தேன், இதை நீ மனசில் வச்சுக்கோ, கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். பார்த்தீங்களா, அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இருக்குது, ஆண்டவர் அதை புதிய உடன்படிக்கையாக மாத்துறார். நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்க செய்யணும் இதை, இயேசுசாமி நினைவாக செய்யன்னு சொல்லிட்டார்ல, நேற்று செஞ்சோம், இன்னைக்கு ஆண்டவரை நினைக்காம அடுத்த வாரம் நினச்சிக்கலாமா, இல்லையே, நினைவாக டெய்லி செய். அப்போ பார்த்தீங்களா, அப்போது ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்ட பவுலடியார் எவ்வளோ அழுத்தமாக யோசிக்கிறாருன்னா, இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இயேசு தனிப்பட்ட விதமாக சொல்லிட்டார் அவர்கிட்ட, இது நீ நினைக்கிற மாதிரி வெறும் சாப்பாட்டுக்காக நான் கொடுக்கலப்பா, இது வந்து வல்லமையான ஒரு உணவு. அப்போ சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம நற்கருணையை தேடி ஓடி வாங்கி ஆண்டவருடைய மகிமைக்காக உட்கொள்கிற பொழுது சாவை அறிவிக்கிறோம். இது ஒரு நற்செய்தியினுடைய, நற்செய்தி பணியின் அடையாளம். எவராவது, அதனால் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக மாற்றிட்டார் இந்த, இது வெறும் சாப்பாடு இல்லை. அங்கே ஆதி திருச்சபையில் இதை உணராதவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய திருவுணவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து சோத்து கட்டிட்டு வந்து ஏழை எளியவங்களுக்கு கொடுக்காம பணக்காரன்லாம் அவன் சொசைட்டியினுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டான். மிச்சம் மீதி இருக்கிறவங்களாம் ஏழை பழையெல்லாம் தட்டி தடவி நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னையும் அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏழை பாளைங்க ஒன்றும் இல்லாமல் சட்டியை தடவிட்டுருக்க பார்த்தாரு. இதுக்காக ஆண்டவர் நமக்கு இந்த உணவை கொடுத்தார். அப்போ தான் சொல்கிறார், இந்த மாதிரியான உணவு அல்ல இயேசுசாமி கொடுக்க விரும்பியது. அவனவன் தன்னுடைய விருப்பத்திற்கு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இது வித்தியாசமான உணவு. சொல்கிறார் பாருங்கள், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால். எனவே அவர் சொல்கிறாரு, தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் மீது தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். இதனால்தான் உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். அப்போ இந்த உணவினுடைய ஆழம் எப்படியெல்லாம் பறந்து கிடக்குது பார்த்தீங்களா? அதனால தான் தெய்வ பிள்ளைகளே, இந்த உணவு என்கிற அபிஷேகம், ஆண்டவருடைய திரு உடல் திருரத்த அந்த உணவின் ஆழம் இதோ இந்த இடத்துல அழுத்தமாய் சொல்லப்படுகிறேன். இந்த உடலை வாங்கிறதுக்கு சாமியார் ஏதாவது காசு வாங்குறாரா நான் கேட்பேன். இதுக்கு ஏதாவது விலை உண்டா? வாழ்வு தருகிற உணவு, இந்த உணவுக்கு விலை உண்டா? நிறைய பேர் சொல்லுவீங்க, இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க சாமியாருங்க அப்படின்னு. ஒருத்தர் கேட்டேன், இதுக்கு ஏதாவது விலை கொடுக்குறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஊரில். அவர் சொன்னார், ஆமாம் பாதர், உண்டியில் காசு போடுறோம், சாமி எங்களுக்கு நன்மை தராரு. உண்டியில் எவ்வளோ போடுறீங்க? 2 ரூபா போடுவியா? 5 ரூபா போடுவியா? அப்போ பாருங்கள், நீ உண்டியலில் போடுற காசுக்காக யாரும் நன்மை கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. 50 ரூபா போட்டிருக்கேன் சாமியும் அள்ளி கொடு சாமின்னு கேட்பேன். 50 ரூபா போட்டவனுக்கு அத்தனை ஒன்று தான் நன்மை. 50 காசு போட்டாலும் அதே நன்மை தான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடல் தான் அளிக்கப்படுகிறது. இதுக்கு விலை உண்டான்னு கேட்டால் விலை உண்டு. ஆமாம், நான் உண்டியலில் போடுற காசை சொல்லலை, ஆண்டவர் கேட்கிற 10 கட்டளையினுடைய விலை. 10 கட்டளையை சொன்னால் நீங்கள் ராத்திரி பூரா தூங்க முடியாது. அதை 2 கட்டளையில் ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய். அதை தான் சோதித்தறியணுங்க. சோதித்தறியதுன்னா என்ன அறிகிறது? இதை தான் சோதித்தறியணும். எல்லாவற்றிற்கும் மேலே என் சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறேன்னா அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த கம்யூனியன். ஆண்டவருடைய அந்த அதுக்கு பேரே பாருங்கள், கம்யூனியன், எல்லாத்தையும் சேர்க்கறது, ஒன்றிப்பினுடைய அடையாளம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நற்கருணை உனக்கிட்ட வரணும்னா நீ எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்திருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு நீ போய் நல்ல நாள் பார்த்து காலண்டரை தூக்கி 5 லேருந்து 6 வரைக்கும் ராகு, 6 லேருந்து 7 வரைக்கும் குளிக, 7 லேருந்து 8 வரைக்கும் குப்பை, அப்புறம் நாசம், எல்லாம் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து அப்படி பெருமையாக வந்து ஆக்ரோசின் திருவிடு ஆமேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா நாசம். வீட்டில் நல்லா புது வீடு கட்டிட்டு நல்லா பூசணிக்காயில் தான் எல்லாமே இருக்குன்னு நீ பூசணிக்காயை கட்டி தொங்க விட்டுட்டு இங்கே வந்து ஆண்டு ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன ஃபாதர் இதெல்லாம் சொல்கிறாரே, ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் த பிகர் திங்ஸ். உங்களோட விசுவாசம் என்ன? நான் தான் கயிறு கட்டதை சொல்லுவேன், ஒரு ஸ்மால் சின்ன கயிறு தானே கட்டியிருக்கேன் கையில், இதில் என்ன இருக்குது? ஃபாதர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதுதான் நீ யாருன்னு சொல்லிடுது. அதுதான் நீ யாருன்னு சொல்லுது. ஒரு இளநறையாக நம்ம நல்ல சாப்பாடு வச்சு கொஞ்சோண்டு அசிங்கத்தை ஓரமாக வச்சா நீ சாப்பிடுவியா? சொல்லி இப்போ யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சோண்டு சாணி அள்ளி ஓரமாக வச்சிடறோம், ஓரமாக தானே இருக்குது, சாப்பிட முடியுமா? அப்படி தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கை. எவ்வளோ நல்லது செய்கிறோம் ஆனால் ஓரமாக ஒன்றை வச்சிடறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை தான் வெறுக்கிறார். அதனால தான் சோதித்தறி, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறேன். ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவங்க, புது வீடு கட்டியிருக்கிறாங்க, வீடு மந்திரிக்க போகிறாங்கன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு நான் அப்போது சாமியாராக இல்லை. அப்போ போயிருந்தப்போ வீட்டுக்குள்ளே யாரையுமே காணோம். ஒவ்வொரு ரூமாக எட்டி பார்த்துட்டு போனேன், என்ட்ரன்ஸில் முதல் ரூமில் ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க. சரி, ஆள் இங்கே தான், நானும் அடுப்படி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் நீட்டாக இருக்குது, குளம்லாம் போட்டு புது வீடு, யாரையுமே காணோம். அடுப்பாங்கரையில் போனால் அந்த பால்லாம் காய்ச்சுவாங்க, ஒன்றையும் காணமே. அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே சத்தம். அந்த ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கும், நார்மலாக ஒரு ரூம் இருக்கும், ரூமுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும், என்ன ரூமு, டாய்லெட் இருக்கும். அந்த டாய்லெட்டில் சத்தம், என்ன யார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆ வாங்கப்பா வாங்க அப்படின்னு, என்னப்பா வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு மெதுவாக போய் எட்டி பார்த்தா அங்கே அடுப்பை வச்சு அங்கே அம்மனி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்னம்மா டாய்லெட்டில் வந்து பால் காய்ச்சிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, தம்பி தான் வாஸ்து சாஸ்திரப்படி கிச்சனை இங்கே தான் கட்டியிருக்கோன்மா, தெரியாமல் அங்கே கட்டிட்டாங்களாம். அது பாவம் பாட்டிக்கு என்ன தெரியும், சொன்னவங்க சொல்கிறாங்க, சொன்னதை அவங்க சொல்கிறாங்க. கிச்சன் இங்கே கட்டியிருக்கணுமா, தெரியாமல் அங்கே கட்டி விட்டாங்களாம், அதனால் பால் இங்கேயே காய்ச்ச சொன்னாங்க. பாட்டி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பால் பொங்கிக்கிட்டு இருக்குது, கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், பாட்டி டெய்லி சாப்பாடு இங்கேயே தானா அப்படின்னு, வேறு என்ன கேட்குறது?
ஆமாங்க, என்னங்க எதுக்குங்க இத்தாம்பரிய கிச்சனை, இத்தினோண்டு போதும், ஆக்கணமா தின்னமா அங்கேயே போனோமான்னு வந்துடலாம். ஆனால் ஒருத்தர் ஒருத்தராக தான் போயிட்டு வர முடியும். ப்ரைஸ் த லார்ட். தேவ பிள்ளைகளை சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கோச்சிக்கிட்டா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செய்கிறத சொல்கிறேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாம் ரைட்டு, கிறிஸ்துவ திருவுடல், சாமியாருக்கு தெரியாது, மூஞ்ச பாப்பார், ஓகேவா ரைட் இந்தா கிறிஸ்துவின் திருவுடல், ஆ வாங்கிக்கோ, ஆனால் நீ வாங்குறது யாரை? ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் புஷை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் குடிச்சிட்டு வரான், அவன் ஊருக்கே தலைவனாமா, அந்த ஊரோட தலை, குடிச்சிட்டு வரான், நான் கொடுக்குறதா கொடுக்க வேண்டாமான்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, அவன் முறைக்கிறத பார்த்தா பயமாக போச்சு, அடித்தானா ஒரே சுருளில் விழுந்துருவேன் நான், ஆண்டவரே என்னால் அடி வாங்க முடியாது ஆண்டவரேன்னு கொடுத்துட்டேன். அவன் பாருங்கள் இப்படி வாங்குறான், இப்படி தான் வாங்குறான், வாங்கிட்டு கையில் வச்சுட்டேன் நான் இப்படி இப்படிங்கிறான், இப்படின்ட்டு இப்படி நெஞ்சை வடிச்சிட்டு போகிறான், நான் கூப்பிட்டு எப்பா வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுப்பா, சாப்பிடுப்பா வாயில் வச்சுக்கிறப்பா அப்படிங்கிற அவன் சொல்கிறான், நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன், அதை சொல்ல நீ யார் அப்படிங்கிறான். இவர் யாருங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர். தேவ பிள்ளைகளை ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த நிலை இருக்குன்னு இல்லைங்க, இதை அவன் காட்டிட்டான், காட்டாதவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, கோயிலுக்கு வெளியில் நிற்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஆளுங்க தான், தயவுசெய்து நீங்கள் வருத்தப்படாமல் கேட்கணும், இதை மாற்றிக்கொள்றதுக்காக தான் சொல்கிறோம், உங்களை காயப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லலை. ஆண்டவர் அவமானப்படுத்திட்டு நீங்கள் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டீங்கன்னா அது வேதனை, பவுலடியா சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அடுத்த விலை கொடுக்கணும், இது ஆண்டவருக்கு கொடுக்குற விலை, இது ஆண்டவர் கொடுக்குற மகிமையை கொடுக்கணும், அடுத்த விலை இருக்குதுங்க, அது என்னது, உன்னை அன்பு செய்வது போல் அயலான அன்பு செய், இதை யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேய் பிசாசு பேய் பிசாசுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரே அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக அது அது வந்து இன்வாலிட் தான், அதனால தான் சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகள் உணர்ந்து பார்க்க வேண்டும். தர்மியான நாளில் திருவுடல் திருரத்தினுடைய அபிஷேகத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் விலை கேட்கிறார். நாங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக நான் இங்கே பார்த்துருக்கிறேன், இந்த கோழியெல்லாம் வியாதி வந்து செத்து போச்சு, அப்போது கிராமத்தில் கொண்டு வந்து விற்றாங்க, வியாதி வந்த கோழியெல்லாம் ஒரு கிலோ வாங்கினா சில்வர் தட்டு இலவசம், அஞ்சு கிலோ வாங்கினா பேஷன் இலவசம், ஒன்றும் தெரியாத மக்கள்லாம் போய் அஞ்சு கிலோவை பேஷனில் வாங்கிட்டு வரான். நான் கேட்டேன், என்னத்துக்கு இப்படி இந்த வியாதி வந்த கோழியா, இது சாப்பிடக்கூடாது, எல்லோரும் செத்து போகிறாங்க பேப்பரில் படி, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாது சாமி அப்படின்னு நான் சொன்னேன், நீ சாப்பிட்டு செத்தோனே இந்த பேஷன்லேருந்து தான் உனக்கு தண்ணி மொண்டு ஊற்றுவாங்க அப்படின்னு. பாருங்கள், நான் யோசித்தேன், இன்றைக்கி எங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் பார்த்திங்கன்னா ஆட்டு தலையெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, கிளட்டிடுவாங்க, கண் தனியாக, மூளை தனியாக, காது தனியாக, எல்லாம் தனித்தனியாக இருக்கும், எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் அடிபடுற ஆடு, அடிபடுறது ரோட்டில் அடிபடுறது, அதை ஒன்றும் வேஸ்ட் ஆகக்கூடாது, அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்படியே கொடுத்துருவாங்க, அதுலாம் விற்பனை ஆகுது. நான் கேட்குற கேள்வி அது சரியாக தப்பாங்கிறது நம்மளுடைய கேள்வி இல்லை, நான் கேட்குற கேள்வி, வியாதி வந்த கோழிகள் விலை போகிறது, அடிபட்டு செத்த விலங்குகள் விலை போகிறது, உனக்கு வாழ்வு தருகிறேன்னு சொன்ன வாழ்வு, இதோ விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானேன்னு சொன்ன ஆண்டவருடைய உடலுக்கு மட்டும் சீப்பாக அப்படி தூக்கி சும்மா போட முடியுமா? விலை உண்டு பிள்ளைகளே, அதுதான் நான் சொன்ன அந்த விலை. ஆண்டவர் புதிய கட்டளை நான் உனக்கு தருகிறேன், அன்பு ஊருங்கள், அயலாரை அன்பு செய், உன் மீது வேதனையை வருத்தத்தை வருவிக்கிற அவர்கள் மீது நீ அன்பு செய், இதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு இயேசுசாமி வச்சிட்டார், இதுதான் விலை, இந்த விலையை கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக இந்த விலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு நடந்து போகிற போது எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லலைங்க, கண்டிப்பாக வேதனை வழிகள் இருக்கும், ஆண்டவருக்காக நடந்து போகிற பிள்ளைகள் முள்ளின் மீது தான் நடக்கிறீங்க, அன்னை மரியால் முள்ளின் மீது நடந்தாங்க, வேதனையின் மீது நடந்தாங்க, திருத்தூதர்கள் யாரும் படுத்துக்கொண்டு நல்ல சாவு சாகணும்னு நினைக்கல, அவர்கள் ஆண்டவருடைய பேரால அவர்கள் கடினப்பட்டாங்க, பாரப்பட்டாங்க, வேதனையோடு ஓடினாங்க, பவுலடியார் அப்படித்தான் ஓடினாரு, கடைசியில் கூட அவர்களுடைய இறப்பு நம்ம நினைப்பதை போல படுத்து தூங்கும் போது நல்ல சாவு வரல, அவர்கள் தலை வெட்டப்பட்டு இறந்தார்கள், அவர்கள் நெருப்பிலிடப்பட்டு இறந்தார்கள். நீங்களும் அப்படியாக ஆண்டவருக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவருடைய இந்த நற்கருணைக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக ஓடுகிற போது துன்புறுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், பிறரால் பழித்துரைக்கப்படுவீர்கள். அப்படியாக நீ வாழ்ந்து ஒரு நாள் மரித்து உன் உடல் கீழே விழுகிற பொழுது ஆண்டவருக்காக ஓடிய உன்னை நோக்கி வானம் திறக்கும். வானத்திலிருந்து உன்னை நோக்கி ஒரு சப்தம் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீ உட்கொள்கிற இந்த நற்கருணைக்கு சான்று பகிர்ந்து பார், ஆண்டவர் உனக்காக விண்ணகத்தை திறப்பார். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.